விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 45.
எனதருமை அன்புள்ளங்களே, ஹேங் கிளைடர் என்ற கருவியின் உதவி கொண்டு பறந்த அனுபவம் நம்மில் பலருக்கு கிடைத்திருக்காது. அப்படி பறந்து செல்வோரை வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறு பறந்து செல்பவர்கள் தரை இறங்கும்போது அதிக கவனமாக இறங்க வேண்டும், இல்லையேல் விபத்துக்கள் நேர வாய்ப்பு உண்டு. காற்றில் மிதந்து வந்த வேகத்திற்கு ஈடுகொடுத்து தரையில் சிறிது நேரம் ஓடி பின்னரே நிற்க வேண்டும். தரையை தொட்டதும் நிற்க முயன்றால் கால் பிசகிப்போக அல்லது உடைந்தும் போக வாய்ப்பு உண்டு. அன்பு இதயங்களே, உடலால் காற்றில் மிதக்க முடியாவிட்டாலும் பல நேரங்களில் கற்பனை குதிரையில் அல்லது கனவு தேரில் ஏறி மேகங்களில் மிதந்து வந்திருக்கின்றோம், இல்லையா? அந்நேரங்களில் வாழ்க்கையின் யதார்த்தம் திடீரென நம்மை தரை இறக்கிய போது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, பறக்கும் அனுபவம் பற்றி விவிலிய தேடலில் ஏனென்று பேசுகின்றோம் என்ற கேள்வி எழலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு புதுமையில் நம் விவிலிய தேடல் இன்று துவங்குகின்றது. தீயாவி பிடித்திருந்த சிறுவன் நலமாதல் என்ற தலைப்பில் கூறப்பட்டுள்ள இப்புதுமை இயேசுவின் தோற்றமாற்றம் என்ற நிகழ்வை தொடர்ந்து 3 நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ளது. இப்புதுமையின் ஆரம்பச் சூழல் திடீரென தரை இறங்கியதைப் போன்ற ஓர் அனுபவத்தை இயேசுவுக்கும் அவர் சீடர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும்.
தோற்றம் மாறிய நிகழ்வு முடிந்து இயேசு 3 சீடர்களுடன் மலையிலிருந்து இறங்கி வந்தார். மலை மீது எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தெய்வீக அனுபவத்தை சுவைத்த பின் தரைக்கு வந்ததும் ஓர் இறுக்கமான சூழல் அவர்களை எதிர்கொண்டது. நற்செய்தியாளர் மார்க்கு இந்த சூழலை இவ்விதம் விவரிக்கின்றார்.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 9. அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதைப்பற்றி வாதாடுகின்றீர்கள் என்று கேட்டார்.
அன்பு இதயங்களே, இறுக்கமான இந்த சூழலை ஆய்வு செய்வது நமக்கு சில பாடங்களை கற்றுத்தர இயலும். இயேசுவுடன் பலமுறை வாதாடி ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்திருந்த மறைநூல் அறிஞர்கள் இயேசு இல்லாத வேளையில் சீடர்களுடன் வாதாட ஆரம்பித்தனர். அந்த வாதம் ஏன் எழுந்தது என்று இயேசு கேட்டபோது மனம் நொந்து போயிருந்த ஒரு தந்தை நோயினால் துன்புற்ற தன் மகனை பற்றி இயேசுவிடம் கூறுகின்றார். அவர் விவரிக்கும் சொற்களை கொண்டு பார்த்தால் அந்த சிறுவனுக்கு இருந்தது வலிப்பு நோய் என்பதை நாம் உணரலாம். பல விவிலிய ஆய்வாளர்கள் கூறும் விளக்கங்களின்படி அந்த சிறுவனுக்கு 12 அல்லது 13 வயது இருக்கலாம். வளர் இளம் பருவத்தில் வலிப்பு நோயினால் துன்புறும் தன் மகனைக் கண்டு அந்த தந்தை எவ்வளவு மனவேதனை அடைந்திருக்க வேண்டும்.
திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே, என்றென்றும் ஆதாரம் நீ ஒருவரே, ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவரே, கண்ணீரின் ஜபத்தை கேட்பவரே, எல்லாமே எனக்கு
அன்பு நெஞ்சங்களே, 6 சாகலாம், 100 சாகலாம், ஆனால் இளமையில் சாவது கொடுமை என்ற வரிகளை எல்லாரும் கேட்டிருக்கின்றோம். இளமை என்பது வாழ்வதற்கு. அந்த இளமை பருவத்தில் தீராத நோயுற்றிருக்கும் மகனையோ மகளையோ காப்பதற்கு பெற்றோர் மேற்கொள்ளும் போராட்டங்களை நாம் அறிவோம். அதேபோல் இளம் பருவத்தில் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி, குறிப்பாக போதைப்பொருள் போன்ற கொடிய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதனால் உடல் நலத்தை இழந்துவிடும் இளையோரையும் அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கு போராடும் பெற்றோரையும் பற்றி சிந்திக்க இந்த புதுமை நமக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கின்றது. வலிப்பு நோயுடன் போராடும் ஒரு சிறுவனையும் அவனை காப்பாற்ற போராடும் அவனது தந்தையையும் இந்த புதுமையில் நாம் சந்திக்கின்றோம்.
அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீ ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகின்றது. அவன் வாயில் நுரைதள்ளி பற்களை நெரிக்கின்றான். உடம்பும் விரைத்துப் போகின்றது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார்.
அன்பு இதயங்களே, குழந்தைகள் பிறப்பது என்னவோ ஒரு தாயின் உதரத்தில்தான். ஆனால் அர்த்தமற்ற காரணங்களுக்காக ஆயிரம் ஆயிரம் குழந்தைகள் குப்பை தொட்டியிலும் அனாதை இல்ல வாசல்களிலும் கோவில் முகப்புகளிலும் விடப்படுவது இன்றும் நடக்கும் ஒரு கொடுமை. இந்த குழந்தைகள் ஆதரவின்றி விடப்படுவதற்கு சொல்லப்படும் ஒரு முக்கிய காரணம், பிறக்கும் போதே ஏதோ ஒரு குறையோடு அந்த குழந்தை பிறப்பதுதான்.
அன்பு நெஞ்சங்களே, குறையோடு பிறந்த ஒரு குழந்தையை யூத சமுதாயத்தில் வளர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சவால். எந்த ஒரு நோயும் உடல் குறையும் கடவுளின் சாபம் என்று தப்பு கணக்கு போட்டு வந்த யூத சமுதாயத்தில் உறவினர், நண்பர்கள், ஊரார் என்று பலரும் சொன்ன பழிச்சொற்கள் அந்த சிறுவனின் பெற்றோரை ஒவ்வொரு நாளும் வதைத்திருக்க வேண்டும்.
மேலும் குறையோடு பிறக்கும் குழந்தைகள் பெற்றோர் செய்த பாவங்களுக்கு கிடைத்த ஒரு தண்டனை என்பதும் யூத சமுதாயத்தில் நிலவி வந்த ஓர் எண்ணம் என்பதை நாம் யோவான் நற்செய்தியில் காண்கின்றோம். யோவான் நற்செய்தி 9 ஆரம்ப வரிகள் இந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துகின்றன.
இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்றார்.
இவ்வாறு தன்னையும் தன் மகனையும் இறைவனின் சாபம் பெற்ற பாவிகள் என்று குறை கூறி வந்த அந்த யூத சமுதாயத்தின் பழிச்சொற்கள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு குறையோடு பிறந்த தன் மகனை வளர்க்க அந்த சிறுவனின் பெற்றோர் அதிகம் போராடியிருக்க வேண்டும்.
அன்பு இதயங்களே, தான் மேற்கொண்ட போராட்டங்களுக்கு தீர்வாக அச்சிறுவனின் தந்தை சீடர்களின் ஜபங்களை நாடுகின்றார். சீடர்கள் மேற்கொண்ட ஜப முயற்சி பலனளிக்கவில்லை. இதை கண்ட மறைநூல் அறிஞர்கள் ஒரு வாதத்தை துவக்குகின்றனர். இதே மறைநூல் அறிஞர்கள் அத்தந்தையையும் மகனையும் பாவிகள் என்று பலமுறை தீர்ப்பு எழுதி முத்திரை குத்தியிருக்க வேண்டும். எனவே அத்தந்தை இயேசுவின் சீடர்களிடம் துணை வேண்டி விண்ணப்பித்ததை அவர்கள் ஏற்கனவே எள்ளி நகையாடியிருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியபடியே சீடர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தோற்றுப்போனதும் மறைநூல் அறிஞர்கள் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட ஒரு விவாதத்தை சீடர்களுடன் துவக்கியிருக்க வேண்டும்.
இத்தகைய சூழலில் இயேசு அங்கு வந்து சேர்ந்தார். அங்கு நிலவிய சூழலையும் சிறுவனின் தந்தை கூறிய விளக்கத்தையும் கேட்ட இயேசு மனம் நொந்து பேசியதை நற்செய்தியாளர் மார்க்கு இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
இயேசு அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார்.
அன்பு இதயங்களே, இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்ததும் அங்கு சீடர்கள், மக்கள், மறைநூல் அறிஞர்கள் என்ற 3 குழுவினர் நின்றதை நற்செய்தியாளர் மார்க்கு குறிப்பிடுகின்றார். எனவே நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியில் இயேசு அவர்களிடம் கூறினார் என்று மார்க்கு குறிப்பிட்டிருப்பது யாரை பற்றி என்ற கேள்வி எழுகின்றது. இதை குறித்து சில விவிலிய ஆய்வாளர்கள் விளக்கும்போது, அவர்கள் என்பது நோயை குணமாக்க முடியாத சீடர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களோடு வாதத்தில் ஈடுபட்டிருந்த மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது பொதுவாக அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து மக்களாகவும் இருக்கலாம் என்று கூறியுள்ளனர். இயேசுவின் சொற்கள் வேதனையையும் சலிப்பையும் வெளிப்படுத்தினாலும் தொடர்ந்து அவர் அங்கு ஆற்றிய புதுமை சிறுவனை மட்டும் குணமாக்கவில்லை, மாறாக அந்த சிறுவனின் தந்தையையும் முழுமையாக குணமாக்கியது. இந்த புதுமை நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை அடுத்த தேடலில் நாம் கற்றுக்கொள்ள முயல்வோம்.
காய்களின் வல்லமையா எந்த
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.